அதிகாரம் 22. ஆடை. ஆடையில் கண்ணியமாய் இருப்பதை வேதாகமம் போதிக்கிறது. ஸ்திரீகளும் தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:9-10. இது பிறர் கண்களை ஈர்க்கும் ஆடையையும் பகட்டு நிறங்களையும் அதிகப்படியான அலங்காரத்தையும் தடை செய்கிறது. உடுத்தியிருக்கிறவர்களிடம் கவனத்தை கவருகிற அல்லது புகழாரத்தை தூண்டுகிற எந்த சாதனமும் தேவனுடைய வார்த்தை கட்டளையிடும் கண்ணியமான ஆடையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடை பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது அலங்கரிக்கப்பட்டதாயிராமல் விலை மலிவானதாக இருக்க வேண்டும். 9. பணம் தேவன் நம்மிடம் நம்பி கொடுத்திருக்கும் ஒரு பொறுப்பு. பெருமையையும் பேராசையையும் திருப்திப்படுத்துவதற்காக செலவு செய்யும்படி அது நம்முடையதல்ல. தேவ பிள்ளைகளின் கரங்களில் அது பசியுள்ளவருக்கு ஆகாரமாகவும் ஆடையில்லாதவருக்கு ஆடையாகவும் இருக்கிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் நோயுற்றோருக்கு ஆரோக்கியமடையும் ஒரு வழியாகவும் ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு வழியாகவும் இருக்கிறது. காட்சிக்காக இப்போது செலவு செய்யப்படுவதை ஞானமாக உபயோகிப்பதனால் அநேக இருதயங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடும். கிறிஸ்துவின் வாழ்க்கையை கருத்தில் கொள்ளுங்கள். அவருடைய குணத்தை ஆராயுங்கள். அவருடைய சுய மறுப்பில் அவரோடு கூட பங்கிடுங்கள். தேவையற்ற விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களுக்காக கிறிஸ்தவரென தம்மை அழைத்து கொள்வோரால் செலவிடப்படும் பணம் பசியுள்ள அனைவரையும் போஷித்து ஆடை இல்லாதவர்களை உடுத்துவிக்க போதுமானதாக இருக்கிறது. ஏழைகளையும் துன்பப்படுவோரையும் தேற்றியிருக்கக்கூடிய பணத்தை நடப்பு வழக்கும் காட்சியும் உறிஞ்சுகின்றன. இரட்சகரின் அன்பை குறித்த உலகிற்கான சுவிசேஷத்தை இவைகள் திருடுகின்றன. ஊழியங்கள் வாடுகின்றன. கிறிஸ்தவ போதனைகள் இல்லாது திரளானோர் அழிகிறார்கள். நம்முடைய கதவுகளுக்கு வெளியும் வெளிநாடுகளிலும் அஞ்ஞானிகள் போதிக்கப்படாது இரட்சிக்கப்படாது போகிறார்கள். தேவன் தமது ஏராளத்தை பூமியில் வைத்து அதன் பொக்கிஷ சாலைகளை வாழ்க்கையின் வசதிகளால் நிரப்பி தமது சத்தியத்தின் இரட்சிக்கும் அறிவை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் போது விதவைகள் மற்றும் தகப்பனற்றோர், வியாதியஸ்தர் மற்றும் துன்பப்படுவோர், போதனை கிடைத்திராத மற்றும் இரட்சிக்கப்படாதோரின் கூக்குரல் பரலோகத்திற்கு எழும்ப அனுமதித்ததற்கு நாம் என்ன சாக்குப்போக்குகளை கொடுக்க முடியும்? தேவனுடைய நாளில் இப்படிப்பட்ட தேவையில் இருப்போருக்காக தமது ஜீவனை கொடுத்தவரோடு முகமுகமாக கொண்டு வரப்படும் போது தேவன் தடை செய்திருக்கிற திளைப்புகளில் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறவர்கள் என்ன சாக்கு சொல்ல முடியும்? அப்படிப்பட்டோரிடம் கிறிஸ்து, பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. மத்தேயு 25:42-43 என்று கூற மாட்டாரா? நம்முடைய ஆடைகள் அடக்கமும் எளிமையுமானதாக இருப்பினும் நல்ல தரமும் நல்ல நிறமும் உள்ளதாயும் உழைப்புக்கு பொருந்துகிறதாயும் இருக்க வேண்டும். காட்சிக்கு பதிலாக உழைக்கக்கூடியதை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உடலுக்கு அனலையும் முறையான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகளில் விவரிக்கப்பட்டுள்ள புத்தியுள்ள பெண் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். நீதிமொழிகள் 31:21. நம்முடைய ஆடை தூய்மையானதாக இருக்க வேண்டும். அசுத்தமான ஆடை அணிவது ஆரோக்கியமற்றதாக இருந்து சரீரத்தையும் ஆத்மாவையும் தீட்டுப்படுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். 1 Corinthians 3:16-17. எல்லா விதத்திலும் ஆடை ஆரோக்கியமானதாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி சரீரமும் ஆத்மாவும் ஆரோக்கியமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆத்ம மற்றும் சரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக நாம் அவரோடு இணைந்து உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவை இரண்டும் ஆரோக்கியமான ஆடையினால் முன்னேற்றமடைகிறது. அது இயற்கையின் எளிமைக்கேற்ப அழகும் இனிமையும் பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய இனிமை மற்றும் இயற்கையான அழகை குறித்தல்ல, ஜீவனத்தின் பெருமையை குறித்துதான் கிறிஸ்து நம்மை எச்சரித்திருக்கிறார். அவர் வயலில் இருக்கும் பூக்களையும் தன் தூய்மையில் விரிகிற லில்லி பூவையும் சுட்டிக்காட்டி, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை, மத்தேயு 6:29 என்று கூறினார். இவ்விதம் இயற்கையிலிருந்து பரலோகம் மதிக்கிற அடக்கமான அழகையும் எளிமை தூய்மையையும் நம் உடையை அவருக்கு விருப்பமானதாக்குகிற தகுதியையும் கிறிஸ்து விளக்குகிறார். மிகவும் அழகான ஆடையை நம்முடைய ஆத்மாவின் மேல் அணியும்படி அவர் அழைக்கிறார். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள 1 Peter 3:4 ஆவியோடு வெளிப்புறமான எந்த அலங்காரமும் அதன் மதிப்பிலும் இனிமையிலும் ஒப்பிடப்பட முடியாது. இரட்சகரின் கொள்கைகளை தங்களுடைய வழிகாட்டியாக வைப்பவர்களுக்கு விலையேற பெற்ற அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:28-33 என்பதே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஏசாயா 26:3. நடப்பு வழக்கின் ஆட்சியினால் விளைகிற சோர்வுக்கும் இழைப்பிற்கும் வியாதிக்கும் நிர்பாக்கிய நிலைக்கும் இது எவ்விதம் முரண்பட்டிருக்கிறது? வேதவாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளுக்கு நடப்பு வழக்கு வரையறுக்கிற அநேக ஆடை முறைகள் எவ்வித முரணாயிருக்கின்றன? கடந்த சில நூற்றாண்டுகளில் அல்லது சில 10 ஆண்டுகளில் நிலவியிருக்கிற உடைப்பாங்கை குறித்து சிந்தியுங்கள். நடப்பு வழக்கில் இல்லாத போது அவைகளில் எத்தனை உடைகள் அடக்கமற்றவையாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடும்? சிறந்த தேவனுக்கு பயந்த சுய மதிப்புள்ள பெண்ணுக்கு அவைகளில் எத்தனை ஆடைகள் ஏற்புடையதல்லவென்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடும்? நடப்பு வழக்கத்திற்காக மாத்திரம் ஆடையில் செய்யப்படுகிற மாற்றங்கள் தேவனுடைய வார்த்தையால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மாறும் பாணிகளும் நுட்பமான விலை உயர்ந்த அலங்காரங்களும் ஐஸ்வர்யவான்களின் நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணி மனம் மற்றும் ஆத்மாவின் சக்திகளை வீணடிக்கிறது. அவை நடுத்தர மற்றும் ஏழை வகுப்பாரின் மேல் கனமான பாரத்தை சுமத்துகின்றன. ஜீவனத்திற்கு சம்பாதிக்க போராடுகிறவர்களில் அநேகரும் எளிய முறைகளில் தங்கள் சொந்த ஆடையை உண்டாக்கக்கூடியவர்களும் நடப்பு வழக்கத்திற்கேற்ப உடுத்த ஆடை வடிவமைப்பாளரை தேடும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். பல்லொரு ஏழை பெண் பகட்டான உடைக்காக இதமான உள்ளாடைகளை வாங்க முடியாமல் தன் வாழ்க்கையையே அபராதமாக செலுத்தியிருக்கிறாள். இன்னும் அநேக செல்வந்தரின் தோற்றத்தையும் நேர்த்தியையும் இச்சித்து உண்மையற்ற அவமானமான பாதைகளில் வசீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மனைவி அல்லது குழந்தைகளின் ஊதாரித்தனமான கோரிக்கைகளை திருப்திப்படுத்தும்படி பல்லொரு இல்லம் சுகத்தை இழந்திருக்கிறது. பல்லொரு ஆண் மோசடிக்கோ கடன் தீர்க்க முடியாத நிலைக்கோ துரத்தப்பட்டிருக்கிறான். பல்லொரு பெண் நடப்பு வழக்கு கோருகிற பாணிகளில் ஆடைகளை தனக்கோ தன் குழந்தைகளுக்கோ ஆயத்தப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டு முடிவில்லாத வேலை செய்ய சபிக்கப்படுகிறாள். ஆரோக்கியத்திற்கோ சுகத்திற்கோ அல்லது மெய் அழகிற்கோ எந்த பங்கீடும் அளிக்காத அலங்காரத்தை தன் பிள்ளைகளின் ஆடையில் சேர்க்க பல்லொரு தாய் நடுங்கும் நரம்புகளோடும் உதறும் விரல்களோடும் இரவு அதிக நேரம் உழைக்கிறாள். தன் குழந்தைகளை சரியாக நடத்த தேவையான ஆரோக்கியம் மற்றும் ஆவியின் அமைதியை நடப்பு வழக்கிற்காக தியாகம் செய்கிறாள். மனம் மற்றும் இருதயத்தின் வளர்ப்பு நெகிழப்பட்டு ஆத்தும வளர்ச்சி குன்றுகிறது. தன் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கவனிப்பதை குறித்து அறிந்து கொள்ள சரீர வளர்ச்சியின் கொள்கைகளை படிக்க தாய்க்கு நேரமில்லை. அவர்களின் மன மற்றும் ஆவிக்குரிய தேவைகளுக்கு ஊழியம் செய்யவோ அவர்களின் சிறிய ஏமாற்றம் மற்றும் போராட்டங்களில் அவர்களோடு அனுதபிக்கவோ அவர்களின் ஆர்வங்களிலும் பிரயாசங்களிலும் பங்கெடுக்கவோ அவளுக்கு நேரமில்லை. ஏறக்குறைய இந்த உலகத்தில் வந்ததுமே குழந்தைகள் நடப்பு வழக்கின் தாக்கத்திற்கு உட்படுகிறார்கள். தங்கள் இரட்சகரை காட்டிலும் உடையை குறித்தே அவர்கள் அதிகம் கேட்கிறார்கள். தங்களுடைய தாய்மார்கள் வேதாகமத்தை காட்டிலும் மிக அதிக ஊக்கத்தோடு நடப்பு வழக்குகளை ஆலோசிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். குணவிருத்தியை காட்டிலும் உடையை காட்சிக்குரியதாக்குவதுதான் அதி முக்கியமானது போல நடத்தப்படுகிறது. வாழ்க்கையில் மிகச்சிறந்ததும் மிக இனிமையானதும் உண்மையானதுமானவற்றை பெற்றோரும் குழந்தைகளும் இழக்கிறார்கள். நடப்பு வழக்கிற்காக வரவிருக்கும் வாழ்க்கைக்கான ஆயத்தத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள். எப்போதும் மாறிக்கொண்டிருக்கிற உடை பாணியை கண்டுபிடிக்க தூண்டியவன் நன்மைகளுக்கெல்லாம் சத்துருவாய் இருப்பவனே. மனிதருடைய வருத்தத்தையும் அழிவையும் நடப்பித்து தேவனுக்கு வருத்தத்தையும் கனவீனத்தையும் கொண்டு வருவதைப் போல வேறு எதையுமே அவன் விரும்புவதில்லை. இதை திறமையாக சாதிப்பதில் சரீரத்தை வலுவிழக்கச் செய்து மனதையும் கூட தளர்த்த ஆத்மாவை சிறுமைப்படுத்த அவன் கையாளும் மிக சிறந்த வழிமுறைகளுள் நடப்பு வழக்கும் ஒன்று. பெண்கள் தீவிர நோய்களுக்கு உட்படுகிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் அவர்கள் உடுத்தும் பாங்கினால் மிகவும் அதிகரிக்கிறது. நிச்சயமாக வரவிருக்கிற அவசரங்களுக்காக தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வைப்பதற்கு பதிலாக தவறான பழக்கங்களால் பல வேளைகளில் ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல உயிரையும் தியாகம் பண்ணி தங்கள் குழந்தைகளுக்கு பாழான தேகக்கட்டின் சோகத்தையும் நெறி தவறிய பழக்கங்களையும் வாழ்க்கையை குறித்த தவறான கருத்துக்களையும் வைத்து போகிறார்கள். நடப்பு வழக்கின் ஊதாரித்தனமும் தீங்குமான கருவிகளில் ஒன்று தரையை பெருக்குகிற பாவாடைகள். அவை அழுக்கானவை, சங்கடமும் சிரமமும் ஆரோக்கியமும் மற்றவை என்பதும் இன்னும் அதிகமும் அப்பாவாடைகளை குறித்த உண்மையாயிருக்கிறது. அதற்கு தேவைப்படுகிற மிதமிஞ்சிய துணியினாலும் தேவையற்ற அதன் நீளத்தினாலும் அது ஊதாரித்தனமே. தரையை தேய்த்து கொண்டிருக்கிற ஆடையை உடுத்தி கைகளில் பொருட்களை ஏந்தி கொண்டு மாடிப்படிகளில் ஏறி இறங்கி பேருந்துகளில் நுழைந்து கூட்டங்களிடையேயும் மழையிலும் சேற்றிலும் நடக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிற எவருக்கும் அதனுடைய அசௌகரியத்தையும் சிரமத்தையும் குறித்து வேறு எந்த சான்றும் அவசியப்படாது. ஆடையின் பாரம் முழுவதும் இடுப்பில் தங்கியிருக்கும்படி பாவாடை அணிவது மற்றொரு தீவிரமான தீமை. இந்த பழு உள் உறுப்புகளை அழுத்தி அவைகளை கீழ் நோக்கி இழுத்து வயிற்றை வலுவற்றதாக்கி களைப்புணர்வை கொண்டு வந்து உடுத்தி இருப்பவரை குனிய வைத்து நுரையீரல்களை இருக்க சரியாக சுவாசிப்பது கடினமாகிறது. இடுப்பு பகுதியை அழுத்துவதால் உண்டாகும் ஆபத்துகளை குறித்து சமீப காலங்களில் அதிகம் பேசப்பட்டிருப்பதினால் இவைகளை குறித்து அறியாமையில் வெகு சிலரே இருக்கக்கூடும். எனினும் நடப்பு வழக்கத்தின் பலம் மிக அதிகமாக இருப்பதால் இந்த தீமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பழக்கத்தினால் மகளிரும் இளம் பெண்களும் தங்களுக்கு சொல்ல முடியாத பாதிப்பை உண்டாக்குகிறார்கள். நுரையீரல்கள் காற்றை முழுமையாக உள் இழுப்பதற்கு ஏதுவாக மார்பு பகுதி விரிவடைவதற்கு போதுமான இடம் இருக்க வேண்டியது ஆரோக்கியத்திற்கு அவசியம். நுரையீரல் கட்டுப்படுத்தப்படும் போது அதற்குள் இழுக்கப்படுகிற பிராண வாயுவின் அளவு குறைகிறது. இரத்தம் முழுமையான ஆற்றலை பெறுவதில்லை. மேலும் நுரையீரலிலிருந்து வெளியே எறியப்பட வேண்டிய கழிவான விஷப்பொருட்கள் சரீரத்திலேயே தங்குகின்றன. இதோடு கூட இரத்த ஓட்டமும் தடை செய்யப்படுகிறது. உள்ளுறுப்புகள் தங்களுடைய வேலையை முறையாக செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கப்பட்டு நெருக்கப்படுகின்றன. இறுக்கமாக உடை உடுத்துவது அமைப்பை மேம்படுத்துவதில்லை. உறுப்புகள் சமச்சீராகவும் இசைவான விகிதத்திலும் இருப்பதுதான் சரீர அழகின் முக்கியமான கூறுகளில் ஒன்று. சரீர வளர்ச்சியின் சரியான மாதிரியை பிரான்ஸ் நாகரீக உடை விற்பனையாளர் காட்டும் வடிவங்களில் அல்ல, இயற்கையில் தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏதுவாக சரீரம் வளர்ந்திருப்பதில் காண வேண்டும். தேவனே எல்லா அழகையும் உண்டாக்கியவர். அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு ஒத்திருக்கும் போதுதான் மெய்யான அழகின் தரத்தை நாம் நெருங்குகிறோம். சரீரத்தின் சில பகுதிகள் தேவைக்கும் அதிகமான ஆடையை பெற்றிருக்க, மற்ற பகுதிகள் குறைவாக மூடப்பட்டிருந்து ஆடையில் சமநிலையின்றி இருப்பது பழக்க வழக்கம் வளர்க்கிற மற்றொரு தீமை. பாதங்களும் கைகளும் முக்கியமான உறுப்புகளிலிருந்து தூரத்தில் இருப்பதால் அவைகள் ஏராளமான துணியினால் குளிரிலிருந்து விசேஷமாக காக்கப்பட வேண்டும். இந்த உறுப்புகள் வழக்கமாக குளிர்ந்தே இருக்கும் போது ஆரோக்கியத்தை பெற்றிருப்பது கூடாததாகிறது. ஏனெனில் அந்த இடங்களில் குறைவான இரத்தம் இருக்கும் போது சரீரத்தின் மற்ற பகுதிகளில் அதிக இரத்தம் இருக்கும். பூரண ஆரோக்கியத்திற்கு பூரணமான இரத்த ஓட்டம் அவசியம். ஆனால் கைகளிலும் பாதங்களிலும் அணிவதை போன்று 3 அல்லது 4 மடங்கு அதிக துணிகளை முக்கியமான உறுப்புகள் இருக்கிற சரீரத்தின் மேல் அணியும் போது இது சாத்தியமில்லை. சுத்தமான இரத்தத்தை உண்டாக்குகிற சுத்தமான காற்றை தங்களுக்கு அனுமதிக்காததாலும் உயிரையும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுத்து இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை திருப்பி அனுப்புகிற அசைவை கொடுக்காததாலும் திரளான பெண்கள் பதட்டமாகவும் கவலைப்படுவோராயும் இருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை அனுபவித்திருக்கக்கூடிய அநேக பெண்கள் முற்றிலும் பலமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆரோக்கிய கொள்கைகளுக்கு இசைவாக உடை உடுத்தி திறந்த வெளியில் சுதந்திரமாக உடற்பயிற்சி செய்திருந்தால் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முழுவதிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய அநேகர் நுரையீரல் காசநோயினாலும் மற்ற வியாதிகளாலும் மரித்திருக்கிறார்கள். மிக ஆரோக்கியமான உடை உடுத்துவதற்கு ஒவ்வொரு சரீர பகுதியின் தேவையும் கவனமாக ஆராயப்பட வேண்டும். தட்பவெட்பமும் சுற்றுச்சூழலும் ஆரோக்கியத்தின் நிலையும் வயதும் வேலையும் கருதப்பட வேண்டும். இரத்த ஓட்டத்தையோ அல்லது சுதந்திரமான முழுமையான இயற்கையான சுவாசத்தையோ தடை செய்யாத விதமாக ஆடையின் ஒவ்வொரு பகுதியும் எளிதாக பொருந்த வேண்டும். கைகளை உயர்த்தும் போது ஆடையும் அதற்கு இசைவாக உயருவதற்கு ஏதுவாக அணிகிற ஒவ்வொன்றும் தளர்வாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை இழந்து வருகிற பெண்கள் உணர்வோடு உடை உடுத்தி உடற்பயிற்சி செய்வார்களெனில் தங்களுக்காக அதிகம் செய்ய முடியும். வீட்டிற்கு வெளியே மகிழ்ந்திருப்பதற்காக பொருத்தமான உடை உடுத்தும் போது திறந்த வெளியில் அவர்கள் உடற்பயிற்சி செய்யட்டும். முதலில் கவனமாயிருந்து பின்னர் தாங்கக்கூடிய அளவு உடற்பயிற்சியின் அளவை அதிகரிக்க வேண்டும். இவ்விதம் செய்வதினால் அநேகர் உலகத்தின் வேலையில் தங்கள் பங்கை செய்யும்படியாக ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்று வாழ முடியும். நடப்பு வழக்கத்தை சாராதிருப்பது. நடப்பு வழக்கத்தின் கோரிக்கைகளை சந்திக்க போராடுவதற்கு பதிலாக ஆரோக்கியமாகவும் எளிமையாகவும் உடை உடுத்த பெண்கள் தானும் தைரியம் பெறட்டும். வெறும் வீட்டு வேலைகளில் மூழ்கி விடுவதற்கு பதிலாக மனைவியும் தாயுமாய் இருக்கிறவள் உலகத்தை குறித்து நன்கு அறிந்திருக்கவும் தன் கணவனுக்கு துணையாக இருக்கவும் தன் குழந்தைகளுடைய வளரும் மனங்களோடு தொடர்பில் இருக்கவும் வாசிக்க நேரம் செலவிடட்டும். தனக்கு அன்பானவர்கள் மேல் உயர்ந்த வாழ்க்கைக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக அவள் தன் சந்தர்ப்பங்களை ஞானமாக உபயோகிக்கட்டும். அன்பான இரட்சகரை அன்றாட துணையாகவும் பரிச்சயமான நண்பராகவும் வைக்க நேரம் எடுத்துக்கொள்ளட்டும். அவருடைய வார்த்தைகளை படிக்கவும் குழந்தைகளோடு வயல்களுக்கு செல்லவும் தேவனுடைய கிரியைகளின் அழகிலிருந்து அவரை குறித்து கற்றுக்கொள்ளவும் நேரம் செலவிடட்டும். அவள் தன்னை மகிழ்ச்சியாகவும் தளராத நம்பிக்கையோடும் வைத்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு நொடியையும் முடிவில்லாத தையல் வேலையில் செலவழிப்பதற்கு பதிலாக மாலை நேரங்களை இன்பமான கூடுகையாகவும் நாளின் கடமைகளை முடித்த பின்னர் குடும்பம் இணைந்திருக்கும் நேரமாகவும் மாற்றட்டும். இதனால் பல்லொரு ஆண் சங்கங்களையோ அல்லது சலூன்களையோ தேடுவதற்கு பதிலாக தன் குடும்பத்தாரோடு இருப்பதை தெரிந்து கொள்ள நடத்தப்படுவான். பல்லொரு வாலிபன் தெருவில் இருப்பதையோ அல்லது கடைகளுக்கு செல்வதையோ தவிர்ப்பான். பல்லொரு சிறு பெண் அற்பமான அல்லது தவறாக நடத்துகிற தோழமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாள். இல்லத்தின் செல்வாக்கு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் தேவன் நியமித்த விதமாக வாழ்நாள் முழுவதற்குமான ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமீன்.